விநாயகருக்கு அஞ்சலி.
நிருவாக்கும் ஸ்ரீதருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் வாதலால் வானோர் மானை முகத்தானை காதலால் கூப்புவர் தந்தை.
சைவ நீதி நிகழ்ச்சியில் முதலில் எமது ஆலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
அன்பான நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அழகிய காலை வேளையில் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சமய நற்சிந்தனை நிகழ்ச்சியில் வாழ்விலே தெய்வீக சிந்தனையுடன் கூடிய கடின முயற்சிகள் எப்போதும் எமக்கு வெற்றியை தரும் என்ற சிந்தனை துளிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். காடொன்றில் மரப்பொந்திலே கழுகு ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த கழுகுக்கு இறைவனிடம் கண்மூடித்தனமான நம்பிக்கை. அதனால் அது அடிக்கடி ஒரு பாறை மீது அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கும். ஒரு நாள் திடீரென்று இறைவனுக்கு நாம் தியானம் செய்வது தெரியுமா என்ற சந்தேகம் அந்த கழுகிற்கு வந்தது. பின்னர் தானாகவே இறைவனுக்கு எல்லாம் தெரியும் என்று சமாதானம் செய்து கொண்டது. இப்பொழுது அந்த கழுகு விசித்திரமாக சிந்தித்தது. இறைவன்தான் எல்லோருக்கும் படியளப்பவர். எனவே இன்றைக்கு எனக்கு உணவு கிடைக்குமா என்று அந்த பாறை மீது ஏறி நின்று கூவியது. உடனே விண்ணிலிருந்து இன்று உனக்கு உணவு உண்டு என்று ஒரு குரல் கேட்டது. மிக்க மகிழ்ச்சியுடன் இன்று எனக்கு இறை தேடும் வேலையில்லை, எப்படியும் உணவு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் பேசாமல் அந்த பாறை மீது கண்ணை மூடி அமர்ந்து தியானம் செய்தது. நேரம் செல்ல செல்ல கழுகிற்கு பசி வரத் தொடங்கியது. ஆனாலும் கண்களை திறக்காமல் இறை தியானத்தில் அமர்ந்திருந்தது. மதியமாயிற்று, மாலையும் போயிற்று, இரவும் வந்துவிட்டது. நம்மை இறைவனை ஏமாற்றி விட்டாரே என்று மனம் வருந்தியபடி பாறையிலிருந்து புறப்படத் தயாரான வேளை, என்ன குழந்தாய், சாப்பிட்டாயா என்று ஒரு குரல் கேட்டது. இதனை கேட்டவுடன் கழுகிற்கு அழுகை வந்துவிட்டது. குழந்தாய், சற்று திரும்பிப்பார், உன் பின்னாலேயே உனக்கான உணவு இருக்கிறது என்று கூறியதும் கழுகு பின்னால் சென்று பார்த்த வேளை அங்கே ஒரு பெரிய எலி இறந்து கிடந்தது. கழுகு புன்னகை புரிந்தவாறே இறைவனிடம், இதனை ஏன் காலம் தாழ்த்தி கொடுத்தாய் இறைவா என்று கேட்டது. குழந்தாய், உனக்குரிய நேரத்தில் உணவு வந்துவிட்டது, நீதான் அதை தேடி எடுக்காமல் காலந்தாழ்த்தி விட்டாய். திரும்பி பார்க்கும் முயற்சி கூட செய்யாமல் உணவு எப்படி கிடைக்கும்? கடுகளவேனும் முயற்சி செய்ய வேண்டும். ஒருவேளை உணவு கூட உழைக்காமல் உண்ணக்கூடாது, அப்போதுதான் இறையருள் கிடைக்கும் என்று கூறி கழுகை ஆசீர்வதித்தார். ஆம் நேயர்களே, தெய்வ நம்பிக்கை எல்லோரிடமும் இருக்க வேண்டும். ஆனால் தெய்வத்தை மட்டும் நம்பிக்கொண்டு நாம் முயற்சி எதுவும் செய்யாமல் எதுவும் கிடைப்பதில்லை. உழைப்பவரை என்றும் வறுமை அண்டுவதில்லை. நன்றி, வணக்கம்.
சைவநிதி நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது முருகனின் பக்தி பாடல் ஒன்று.
சலனே சரணம் தமிழ் மாமணியே சரணம் அமராவதி வாழழகா சரணம் மயில் வாகனே சரணம் மருதாச்சலனே சரணம் மனம் போல் அருளும் குமரா சரணம் மலை போல் கிளம்பும் துயரும் உனை பணிந்தால் பனி போல் விலகும் குமரா முருகன் அழகா சரணம் தணிகை மலை மேல் பொழியும் மழையும் தேர் மொழியும் குகனே சிவனின் மகனே சரணம் தணி காச்சலனே சரணம் தமிழ் மாமணியே சரணம் அமராவதி வாழழகா சரணம் மயில் வாகனே சரணம் மருதாச்சலனே சரணம் மனம் போல் அருளும் குமரா சரணம் சரணம் கார்த்திகை மாலா சரணம் பகை மேல் வடிவில் விடுவாய் சரணம் மந்திர வடிவே சரணம் வந்தருமுருவா சரணம் உருவாய் அருவாய் வருவாய் சரணம் மயிலே பிரணவ ரூபம் மதன் மேல் அழகன் கோலம் அருளே அழகே சுடரே சரணம் முருகா உன்னிரு பாதம் அதுவே எங்கள் வேதம் வினையே களையும் கனலே சரணம் வள்ளி மணாளா சரணம் கார்த்திகை பாலா சரணம் பகை மேல் வடிவேல் விடுவாய் சரணம் மந்திர வடிவே சரணம் வந்தருள் உருவா சரணம் உருவாய் அருவாய் வருவாய் சரணம் திலகா சரணம் சூரர்கள் கலகா சரணம் உமையால் மகிழும் மகனே சரணம் திருப்புகழ்நாதா சரணம் திருத்தணி வீரா சரணம் படை வீடமரும் பதியே சரணம் கஜவாகனே சரணம் உன்னருளால் தினமும் விடியும் குமரா சரணம் கருணாகரனே சரணம் அருணோதயனே சரணம் திருமான் மகிழும் பெருமா சரணம் தேவர்கள் திலகா சரணம் சூரர்கள் கலகா சரணம் உமையாள் மகிழும் மகனே சரணம் திருப்புகழ்நாதா சரணம் திருத்தணி வீரா சரணம் படை வீடமரும் பதியே சரணம் வினோதா சரணம் நாதஸ்வரூபா சரணம் மயில் மேல் அமரும் புயலே சரணம் செஞ்சுடர் வேலா சரணம் தஞ்சம் நீயே சரணம் கொஞ்சும் மழலை குமரா சரணம் அலைப்பாகிறதே மனமும் உன்னருளாலினி மேல் அடங்கும் நிலையாய் சுகமே தருவாய் சரணம் சுமையாய் அழுந்தும் வினையும் உன் சுடர் வேல் படவே மறையும் பிறவா வரவே அருள்வாய் சரணம் வேத வினோதா சரணம் நாதஸ்வரூபா சரணம் மயில் மேல் அமரும் புயலே சரணம், செஞ்சுடர் வேலா சரணம், தஞ்சம் நீயே சரணம், கொஞ்சம் மடலை குமரா சரணம்.
இம்முறை புரட்டாதி சனி விரதம் 4 வாரங்கள் வருகின்றது. எதிர்வரும் செப்டம்பர் 23/9/2023 எதிர்வரும் செப்டம்பர் 30/9/2023, எதிர்வரும் அக்டோபர் 7/10/2023, 14/10/2023 இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த 4 சனிக்கிழமைகளில் உள்ள நிகழ்ச்சிகளை பார்ப்போம். இந்த சனி விரத காலத்தில் காலை 8:30 சனி பகவான் அபிஷேகம், காலை 9:15 நித்திய பூஜை, காலை 9:30 சனி பகவான் விசேட பூஜை, காலை 10:00 மதியம் 1:00 வரை அர்ச்சனை, எள்ளெண்ணெய் எரித்தல், வழிபாடு நடைபெறும். அதேபோன்று மாலை 7:00 நித்திய பூஜை, மாலை 7:30 8:30 வரை அர்ச்சனை, எள்ளெண்ணெய் எரித்தல், வழிபாடு நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். இம்முறை 4 சனிக்கிழமைகளிலும் எள்ளெண்ணெய் எரித்து வழிபாடு செய்யலாம் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். சிறப்பு நிகழ்ச்சி புரட்டாதி சனி விரதம். புரட்டாதி சனி விரதம் உலகில் மக்களை ஆஸ்திகர் நாஸ்திகர் ஆஸ்திக நாஸ்திகர் என்று 3 வகைப்படுத்தலாம். கடவுள் உண்டு, புண்ணிய பாவங்களை அனுபவிக்கும் உலகங்கள் உண்டு என்று நினைத்து செயற்படுபவன் ஆஸ்திகன், இவ்வாறு இல்லை என்று கூறி நடப்பவன் நாஸ்திகன், மேலே உண்டு என்று சொல்லி மனத்தில் நினையாதவன் ஆஸ்திக நாஸ்திகன். கடவுளையும் பரலோகத்தையும் கண்ணால் காண முடியாது, சாஸ்திரங்களை கொண்டுதான் அறிய முடியும். அந்த சாஸ்திரம்தான் வேதம். யோகிகள் அகக்கண்ணால் கடவுளை காண்கின்றார்கள், ஞானிகள் வேத ஞானத்தினால் கடவுளை அறிகின்றார்கள். நம்மால் பார்க்க முடியாமையினால் கடவுள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஓர் அரசன் ஆட்சியில் அவனால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகளால் மக்கள் நலம் பெறுகின்றார்கள், குற்றம் புரிபவர்கள் தண்டிக்கப்படுகின்றனர். இவ்வாறு இறைவனும் சூரியன் சந்திரன் முதலான 9 கிரகங்களை தனக்கு பிரதிநிதிகளாக ஏற்படுத்தியுள்ளான். கடவுளை ஒப்புக்கொள்ளாதவர்களும் பார்க்காதவர்களும் இந்த 9 கிரகங்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவற்றின் சஞ்சாரம், பார்வை, கொடுக்கும் பலன் முதலியவற்றை வேத சாஸ்திரங்கள் விரிவாக எடுத்துக் கூறுகின்றன. இந்த கிரகங்களில் ஒன்றுதான் சனி பகவான். இவனுக்கு அதிபராக கருதப்படுபவர் விஷ்ணு. ஆகவேதான் புரட்டாதி மாதத்தில் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. சனி சிவபக்தரும் ஆவார். எனவே சிவாலயங்களிலும் நவக்கிரக தேவர்கள் இருப்பதால் அங்கும் சென்று வழிபடுவார்கள். இந்த வழிபாட்டால் சனி தோஷம் சாந்தியாகும். சனியைப் போல கொடுப்பவரும் இல்லை, கெடுப்பவரும் இல்லை. துவஸ்டாவின் மகள் சஞ்சிகை என்பாளை சூரியன் மணம். வைவசுத்தமது யமன் யமுனை ஆகிய மூவரை புத்திரராக பெற்றாள். சஞ்சிகை சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் சூரியனுக்கு தெரியாமல் தன் தந்தை வீட்டுக்கு போக கருதி தன் நிழலை ஒரு பெண்ணாக செய்து அங்கு விட்டு சென்றாள். அந்த நிழல் உருவம்தான் சாயாதேவி. இவள் சூரியனோடு வாழ்ந்து சாவர்ணி என்ற மனுவையும் ஸ்ரீ சனி பகவானையும் புத்திரை என்னும் பெண்ணையும் பெற்றாள். சனி பகவான் காசிக்கு சென்று தன் பெயரால் ஒரு லிங்கத்தை நிறுவி பூஜை செய்து வழிபட்டான். அதன் பயனாக கிரக பதவியை அடைந்தான். சனி பகவான் வான வீதியில் கிரகங்களுக்கெல்லாம் மேலே இருக்கின்றான். சனீஸ்வரனுக்கு ஒரு கால் சற்றே சிறு திருந்தமையால் மெல்ல மெல்ல நடக்கின்றான். இதனால் சனீச்சரன் என்ற பெயர். மகர ராசி கும்பராசிகளுக்கு அதிபதியாக விளங்குகின்றான். நீலமேனியன் 4 கரங்கள் கொண்டவன். கரிய மலரையும் நீல நிற மாலையையும் தரித்திருப்பவன். இவனது வாகனம் காக்கை. இவ்வாறெல்லாம் சனி பகவானின் தோற்றம் கூறப்படுகின்றது. சனிக்கு இயற்கையாக சாந்த குணம்தான். விசுவகர்மாவின் மகளை மணந்து அவளோடு வாழ்வின் நுகராது அவருக்கு சந்ததி போன்றாது செய்த காரணத்தால் அந்த கற்பரசி உமது பார்வைப்படும் இடமெல்லாம் கருகிப்போவதாக என்று சபித்தாள். சிவபூஜையின் பயனை கருதியாவது சாப நீக்கம் வேண்டுமென்று மன்றாடினார் சனி பகவான். நீர் அமையும் தானத்தை பொறுத்து அது கூடவும் குறையவும் கூடும் என்று வாக்கு அருளினாள் அந்த அம்மை. சனி பகவான் அமையும் இடத்தை பொறுத்து மனிதர்க்கு பலன்கள் அமைகின்றன. இலங்கை ராவணனுக்கு 8 சனி, ராமனால் உயிர்மாண்டனன். நாலந்தனில் சுக்கிரன் குருடனானதும் சனி இரண்டிலே பாவி சூர்ப்பனை மூக்கறந்ததும் பகர் அரும் சனி ஜனனமாம் என்றொரு பழைய பாடல் கூறுகின்றது. அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி, ஓடிப்போனவனுக்கு ஒன்பதிலே குரு என்றபடி ராவணன் போர் முனையில் தனது வீரமும் களத்தை போட்டு ஒளியும் நிலையில் அட்டமத்து சனி வந்ததை உணரலாம். சனி பகவானின் தொடர்பினால் துன்புறாதவர்கள் இல்லை என்றே கூறலாம். நளன் அரிச்சந்திரன் முதலானோர் நாடுகளந்து பலவித துன்பங்களை அனுபவித்தனர். ஆசாரம் ஒழுக்கமுடையவர்களை சனி பகவான் துன்பப்படுத்துவது அரிது. சனி பகவானுக்கு ஜடாதரன் என்ற பெயரும் உண்டு என்று கூறலாம். ஒரு சமயம் நாரத மகர்ஷி பரமசிவனை வணங்கி, சம்போ, சனி பிடிப்பதால் ஏற்படும் துன்பத்திலிருந்து விடுதலை எவ்வாறு ஏற்படும் என்று கேட்டார். சிவபெருமான் கூற்றாக அமைந்தது, கிரகங்களுள் சனி கொடூரமானவன், அவனுடைய உக்கிரத்தை உலகம் அறியும். தசரத சக்கரவர்த்தி ஒரு சமயம் சனி கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து ரோகிணியை பிளந்து கொண்டு செல்ல எண்ணினான் என்பதை சோதரர்கள் மூலம் அறிந்து மனம் வருந்தினான். வசிட்டரை அணுகி இதனால் என்ன நேரும், என்ன செய்யலாம் எனக் கேட்டான். 12 ஆண்டுகள் பெரும் வட்கடம் ஏற்படும், மக்கள் விலங்குகள் அனைத்தும் அவதியுறும் என்று கூறினார். உடனே உயர்ந்த தேரில் அமர்ந்து திவ்ய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மிகவும் வேகத்துடன் சென்று ரோகிணி நட்சத்திரத்தை அடைந்தான். தசரதன் வரவை கண்ட சனி பகவான் சிரிக்கின்றான். அரசே, என்னால் பார்க்கப்படுபவர்கள் அனைவரும் எரிந்துவிடுவர். அப்படி இருக்க நீர் என்னுடன் போரிட வந்துள்ளதைக் கண்டு மகிழ்கின்றேன். உம்முடைய தவ மகிமையையும் வீரத்தையும் கண்டு வாழ்த்துகின்றேன். ஆகவே நீ கேட்கும் வரத்தை கேள் தருகின்றேன் என்று சனி பகவான் கூற, ரோகிணியை பிளந்து செல்ல வேண்டாம், அப்படி கடந்து செல்வதாக இருந்தாலும் அதனால் ஏற்படும் 12 ஆண்டுகள் வட்கம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டான் தசரதன். அந்த இடத்தில் நின்றவாறு சனி பகவானை தோத்திரம் செய்து நாடு திரும்பினான். சனி தோத்திரம் எல்லாம் கெடுதிகளையும் இல்லாமல் நல்வாழ்வு வாழச் செய்யும். சனி நீராடு என்பதற்கிணங்க சனிக்கிழமை சனி பகவானின் நாள், அதுவும் புரட்டாதி சனி புனிதமான நன்னாள். சைவ சமய பெருமக்களாகிய நாம் புரட்டாதி சனியை திரிகரண சுத்தியுடன் அனுஷ்டித்து சனி தோத்திரம் பாடி ஆன்ம ஈடேற்றம் பெறுவோமாக. மஞ்சுதவள் அயோத்தியில் வாழ் தசரதன் தன் மக்களையும் வனவாசமாக்கி வைத்தாய். பஞ்சவர்கள் சூதினால் பதியிழந்து பஞ்சுபடுப்பாடு அவர்கள் படச் செய்வித்தாய். எஞ்சலிலா அரிச்சந்திரன் பெண்டை விட்டே இளிகுலத்தில் அடிமையுற இசைய வைத்தாய். தஞ்சம் என்றே உன்னை பணிந்தேன், என்னை தொடாதே சனியனே காகம் ஏறும் தம்பிரானே. அண்டம் 1008 அரசு செய்த அடல் சூர பதுமனையும் அடக்கி வைத்தாய். மண்டலத்தை ஆண்ட நலச்சக்கரவர்த்தி மனைவியொடு வனந்தனில் அலையச் செய்தாய். விண்டலத்தை பானுகோபன் தன்னாலே வெந்தணலாக சுரரை வெறுவச் செய்தாய். தெண்டனிட்டேன் என்னாலும், என்னை தொடாதே சனியனே காகம் ஏறும் தம்பிரானே. சனி தோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் வைத்து நீராடி ஆலயம் சென்று சனீஸ்வரனுக்கு எள்ளெண்ணெய் எரித்து நீல புஷ்பத்தால் அர்ச்சித்து நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் வழிபட சுபம் உண்டாகும். சர்வோ ஜனகா சுகினோ பவந்து.
வணக்கம் அடியார்களே. இன்று ஆசாரமா அன்பா என்பதை பற்றி ஆராய்வோம். குழந்தை ஓடி வருகிறது, அம்மா கண்ணில் தூசி விழுந்து விட்டதே என்கிறது. தாய் என்ன செய்கிறாள்? குழந்தையை அருகில் அழைத்து அதன் முகத்தை தன் கைகளில் ஏந்தி கண்களை அகல விரித்து வாயால் பூ என்று ஊதுகிறாள். அதனால் அந்த குழந்தையின் கண்களில் விழுந்த தூசி அகல்கிறதோ இல்லையோ அதற்கு இதமாக இருக்கிறது. தாயின் வாஞ்சையில் என்னமாய் அந்த குழந்தை மகிழ்ந்து போகிறது. இதே போலத்தான் அன்று திருச்சாத்த மங்கையிலுள்ள அயவந்திநாதர் கோயிலில் உள்ள சிவலிங்க திருமேனி மீது ஒரு சிலந்தி பூச்சி விழுந்தபோது அதை தம் வாயால் ஊதி அகற்றினார் திருநீல நக்க நாயனாரின் மனைவி. மிகச்சிறந்த ஆசார சீலரான நாயனாருக்கு மனைவி மீது கோபம் வந்துவிட்டது. இறைவன் திருமேனியில் விழுந்த சிலந்தியை இவள் கையால் அகற்றியிருக்கலாமே, எச்சில் படுமாறு ஊதுவது எவ்வளவு அபசாரம் என்றெண்ணி மனம் நொந்த திருநீல நக்கர், ஏன் இப்படி செய்தாய் என்று மனைவியிடம் கேட்டார். வேண்டுமென்றுதான் அப்படி செய்தேன். எச்சில் படுவதொன்றும் தவறில்லையே. சிலந்தியை கையில் அகற்றினால் அது உட்கார்ந்த இடத்திலெல்லாம் எம்பெருமான் மேனையில் எரிச்சலைத்தான் உண்டாக்கியிருக்கும். சிலந்தி விஷம் கொடியது, அது பட்ட இடமெல்லாம் கொப்புளங்கள் தோன்றிவிடும் என்றாள் நாயனாரின் மனைவி. இந்த பதில் அவரை சமாதானப்படுத்தவில்லை. எம்பெருமான் மேனையில் எச்சில் பட ஊதியது தவறு, இதை என்னால் மன்னிக்க முடியாது. அதையும் வேண்டுமென்றே செய்ததாக நீ கூறுகிறாய், இது ஆணவம். இத்தனை அபசாரம் செய்த உன்னை இனி என் மனைவியாக ஏற்க மாட்டேன் என்று கூறிவிட்டு திரும்பி கூட பாராமல் இல்லத்திற்கு சென்று விட்டார் திருநீலநக்கர். அன்று திருவாதிரை திருநாள். மகிழ்ச்சியோடு நாள் முழுவதும் பூஜை நடந்தது. மாலை பொழுதில் இப்படி ஆகிவிட்டது. ஆகம சாஸ்திரங்களின்படி இறைவனை பூசிப்பவரான திருநீலநக்கரால் மனைவியின் அபசாரத்தை மன்னிக்கவே முடியவில்லை. இரவு பொழுதில் கோயில் மண்டபத்திலேயே படுத்து விட்டார் நாயனாரின் மனைவி. நாளை பொழுது விடியட்டும், என்ன செய்யலாம் என்று பிறகு யோசிப்போம், இறைவன் விட்ட வழியாகட்டும் என்றெண்ணிக்கொண்டிருந்தார் அவர். அன்றிரவு ஈஸ்வரன் நாயனாரின் கனவில் தோன்றினார். அப்பனே, என் உடம்பை பார் என்றார். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தவமிருந்தாலும் காண முடியாத சர்வேஸ்வரனின் திருமேனி நாயனாரின் கண்களுக்கு தென்பட்டது. ஆ, அதில் என்ன கொப்புளங்கள்! நாயனார் துடித்து போனார். ஐயனே, இது என்ன கொப்புளங்கள் என்று பதற்றத்துடன் வினவினார். சிலந்தி பூச்சி என் மேனையில் கடித்ததால் ஏற்பட்ட கொப்புளங்கள் அப்பா இவை. இதோ பார், உன் மனைவி வாயால் எச்சில் பட ஊதிய இடத்திலெல்லாம் கொப்புளங்கள் மறைந்திருப்பதே. இப்படித்தன் எச்சிலால் எனக்கு மறந்துட்டதற்கா அவளை தண்டித்து விட்டாய்? சிலந்தி கடித்ததால் என் உடலில் மட்டும்தான் எரிச்சல், ஆசாரம் என்ற பெயரால் ஒரு அன்பை புரிந்து கொள்ளாமல் அன்பே இல்லாமல் நடந்து கொண்ட உன் செயலால் என் உள்ளத்தில் எரிச்சல் என்று கூறியபடியே இறைவன் மறைந்து விட்டார். காணற்கரிய அந்த அருட்பெரும் ஜோதியை கணப்பொழுதேனும் கனவில் கண்ட மகிழ்ச்சியால் நாயனார் படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தார். ஆ, எத்தனை பெரிய தவறு செய்துவிட்டோம்! ஆசாரத்தை விட அன்பே சிறந்தது என்பதை எம் ஐயன் எனக்கு உணர்த்தவே இப்படி ஒரு சம்பவத்தை நடத்தி காட்டினானோ என்று எண்ணி கோயில் மண்டபத்திற்கு ஓடி மனைவியிடம் மன்னிப்பு கோரி அவளை இல்லத்திற்கு அழைத்து வந்தார் திருநீலநக்கர். இந்த சம்பவம் அவரை அடியோடு மாற்றிவிட்டதால் தானோ என்னவோ, பின்னர் ஒருபோது திருஞான சம்பந்தர் திருச்சாத்த மங்கைக்கு வந்தபோது தம்முடன் வந்த தாழ்ந்த சாதிக்காரரான திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் அவர் தம் துணைவி மதங்க சூளாமணியையும் இரவு பொழுதில் எங்கே தங்க வைப்பது என்று யோசித்து தயங்கிய போது திருநீலநக்கர் ஆசாரத்தை விட அன்பே பெரிதென்று அவர்களையும் தம் இல்லத்தினுள் ஓமகுண்டத்தின் அருகிலேயே தங்க வைத்து உபசரித்து மகிழ்ந்தார். ஓ, அது அன்றே சமூகத்தில் அத்தனை சாமானியமான நிகழ்ச்சியா என்ன? எம்பெருமான் பரமேஸ்வரன் அடியவர்களிடம் அன்பின் மேன்மையை உணர்த்த இப்படி ஆடிய நாடகங்களால் தானோ என்னவோ அவனை அன்பே வடிவான சிவம் என்று அழைக்கின்றனர். நன்றி, வணக்கம்.
இத்துடன் அன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவருகின்றன. நன்றி, வணக்கம். Your language.